ஞாயிறு சிந்தனை திருவருகை காலத்தின் மகிழும் ஞாயிறு.
The Little Prince, குட்டி இளவரசன் என்பது ஒரு கற்பனை கதை, அரிதான அழகான கற்பனை. வெளி உலகத்திலிருந்து நம்ம பூமிக்கு வந்து சேருகின்ற ஒரு குட்டி இளவரசனை பற்றிய கதை. அந்த கதையில் வருகின்ற சிறுவன் ஒரு நரியை சந்திக்கின்றான். நட்பு மலர்கின்றது. ஒரு நாளே நிகழ்ந்து அந்த சந்திப்பிற்கு பிறகு அடுத்த நாள் சிறுவன் வந்தவுடனே நரி அவனிடம் உரிமையாக, நீ நேற்று வந்த நேரத்துக்கே வந்திருந்தா ரொம்ப நன்றாக இருந்திருக்குமே என்று சொல்கின்றது. ஏன் நேற்று வந்த நேரத்துக்கே வர வேண்டும் என்று கேட்கின்ற இளவரசனுக்கு நரி சொல்லுகின்ற விளக்கம் மிகவும் அழகானது. உதாரணத்துக்கு, நீ 4 மணிக்கே வருவாய் என்று உறுதியாக எனக்கு தெரிஞ்சா நான் 3 மணிக்கே மகிழ்வாக இருக்க ஆரம்பித்து விடுவேன் இல்லையா? நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்துக்கு வந்தா என்னுடைய மனம் தயாராக மகிழ்வாக இருக்க முடியாதே. இது நரி சொல்லுகின்ற விளக்கம். நிகழ்ச்சிக்கு முன் மகிழ்ச்சி. நல்லதொன்று நடக்கப் போகின்ற வேளையில, மனதுக்கு பிடித்த ஒருவரை சந்திக்கப் போகின்ற வேளையில, அந்த நிகழ்வை, அந்த நண்பரை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற நேரம் மிக ஆனந்தமானது. இதை எல்லாருமே வாழ்க்கையில் உணர்ந்திருப்போம் இல்லையா? திருவருகை காலம் இப்படி எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு நல்ல காலம். திருவருகை காலத்தினுடைய 3ம் ஞாயிறு இது. இந்த ஞாயிறை கௌதேத்தே சண்டே, அதாவது மகிழும் ஞாயிறு என்று கொண்டாடுகின்றோம். கிறிஸ்து பிறப்புக்கு இன்னும் 10 நாட்களுக்கு மேல் இருக்கும்போதே மகிழ்வை பற்றி அழுத்தமாக கூறுகின்றது இன்றைய முதல் 2 வாசகங்கள். அவ்விரு வாசகங்களுக்கும் இப்போது செவிமடுப்போம்.
செப்பானியா ஆகமம், மகளே சியோன் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ராயலே ஆரவாரம் செய், மகளே எருசலேம் உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி, உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார், அவர் மாவீரர் மீட்பளிப்பவர், உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார், தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார், உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார்.
புதியதோர் உலகம் மறுபடி உதயம் பொன்னான இயேசுவின் வருகையில்.
பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகின்றேன், மகிழுங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும்.
புதியதோர் உலகம் மறுபடி உதயம் பொன்னான இயேசுவின் வருகையில்.
எதிர்பார்ப்பு தயாரிப்பு என்று கடந்த 2 வாரங்களாக திருவருகை கால ஞாயிறு சிந்தனைகளை நாம் பகிர்ந்து கொண்டோம். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது சந்திப்பு. சந்திப்புகள் பலவிதம். ஒரே ஒரு சந்திப்பை 2 கோணங்களில் பார்க்க உங்களை அழைக்கின்றேன். மேலதிகாரி ஒருவரை நாம் சந்திக்கப் போகின்றோம். நாம் சந்திக்கப் போகின்ற அந்த மேலதிகாரி மிக நல்லவர், நேர்மையானவர், பணிபுரிபவர்களிடமெல்லாம் மரியாதையாக நடந்து கொள்பவர். இப்படி ஒரு நல்ல மனிதரை சந்திக்க செல்லுகின்ற நாம் இதுவரை எந்த குறையும் இல்லாமல் ஈடுபாட்டோடு உழைத்து வந்திருக்கின்றோம். நமது திறமை, நேர்மை இவைகளை எல்லாம் கண்டு ஆனந்தப்பட்டு மேலிடத்திலிருந்து இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? இதற்கு நேர்மாறான ஒரு சூழலையும் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் சந்திக்கப் போகின்ற அந்த அதிகாரி, மேலே சொல்லப்பட்ட அந்த அதிகாரிக்கு முற்றிலும் நேர்மாறானவர். அவரை சந்திக்க நாம் செல்லுகின்ற காரணம், நாம் பல தவறுகள் இதுவரை செய்து வந்தது இப்போது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. அதற்காக மேலிடத்திலிருந்து வந்திருக்கின்றது ஒரு சம்மன். அழைப்பு வேறு, சம்மன் வேறு. நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? மனம் நிலையில்லாமல் அலையும். இருவேறு உலகங்கள் போல, இருவேறு துருவங்கள் போல இந்த 2 சந்திப்புகளும் அமையும். இறைவனை நாம் சந்திக்கின்றோம். வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சந்திக்கின்றோம். இந்த சந்திப்புகளுடைய உச்சமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவில் அவரை கட்டாயம் சந்திப்போம். அந்த சந்திப்பு எப்படி இருக்கும்? புனித பிலிப் நேரி வாழ்க்கையில் நடந்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு சம்பவம். புனித பிலிப் நேரி தன்னுடைய நண்பர்களோடு பொழுதுபோக்குக்காக சீட்டு விளையாடிக்கிட்டு இருந்தார். அப்போது சாவை பற்றிய பேச்சு அங்கு எழுகின்றது. நண்பர்களில் ஒருவர் பிலிப்பிடம், பிலிப், இதோ அடுத்த நிமிஷமே நீ சாகப் போகின்றாய் என்று தெரிஞ்சா என்ன செய்வாய் என்று கேட்கின்றார். பிலிப் அவரிடம், தொடர்ந்து சீட்டு விளையாடிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னாராம். சாவை வாழ்வின் முடிவை பயங்கரமான ஒரு மாற்றமாக முடிவாக பார்ப்பவர்கள் அதை கண்டு பயப்பட வேண்டும். காரணம், அவர்களது வாழ்வுக்கும் சாவுக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கும். அந்த முரண்பாடுகளையெல்லாம் சரி செய்துவிட்டு சாவை சந்திப்பதற்கு அவர்களுக்கு அதிக நேரம் தேவைப்படுகின்றது. ஆனால் வாழ்க்கை முழுவதையுமே நல்ல விதமாக வாழ்பவர்களுக்கு, வாழ்ந்தவர்களுக்கு சாவு எந்த வகையிலும் பயத்தை உண்டாக்காது என்பதற்கு பிலிப் நேரி ஒரு நல்ல உதாரணம். சாவின் வழியாக தன்னை சந்திக்கப் போவது அல்லது தான் சென்று சந்திக்கப் போவது இறைவன்தான் என்பது தெளிவான பிறகு ஏன் பயம் பரபரப்பு எல்லாம் தேவையில்லையே? பிலிப் நெறியை பொறுத்த வரைக்கும் நான் இப்படியும் கற்பனை செய்து பார்க்கின்றேன். அந்த நண்பர் சொன்னது போலவே சீட்டு விளையாடிக்கிட்டு இருக்கும் போதே பிலிப் நேரி இறக்க நேரிட்டால் அந்த இறைவனோடு தன்னுடைய விளையாட்டை அவர் தொடர்ந்திருப்பார். இறைவனை வாழ்க்கையில் அடிக்கடி சந்தித்து வந்த பிலிப்புக்கு பயம் பரபரப்பு தேவையே இல்லை. ஆனா இந்த நிலை எல்லாருக்கும் கிடைக்குமா?
உண்மை நீதியும் உலகில் மலரவே, நம்பிக்கையுடனே மனங்கள் மகிழவே, நமக்கென இறையருள் பொழிந்ததுவே.
பிலிப் நேரியை போல இறைவனை சந்திக்க பயமில்லாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல கேள்வி. என்ன செய்ய வேண்டும்? இதே கேள்வியைதான் திருமுழுக்கு யோவானிடம் மக்கள் எழுப்புகின்றார்கள். இந்த கேள்விக்கு பதில் தேடுறதுக்கு முன்னால திருமுழுக்கு யோவானை சுற்றி நின்ற கூட்டத்தில் இருந்தவங்க யாரு அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் அலசி பார்க்கலாம். மக்கள், வரி வசூலிப்பவர்கள், வீரர்கள் என்று மூன்று குழுக்களை பற்றி நற்செய்தியில சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனா ஒரு முக்கிய குழுவை பற்றி இன்றைய நற்செய்தியில விவரங்கள் இல்லை. ஆனா அவங்க கட்டாயம் அந்த கூட்டத்தில் இருந்திருக்க வேண்டும். யார் இவங்க? மதத்தலைவர்கள். யோவானுடைய புகழ் பரவி வந்தது. அதை மதத்தலைவர்கள் கவனித்தார்கள். யார் இந்த மனிதர்? ஏன் இவரை தேடி, அதுவும் பாலைவனத்திற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக போகின்றார்கள் என்று அவங்களுக்கு கட்டாயம் கேள்விகள் எழுந்திருக்கலாம். அந்த கேள்விகளுக்கு விடை தேடி மதத்தலைவர்களும் அங்கே கட்டாயம் வந்திருக்கணும். அந்த கூட்டத்தில் யோவான் இறைவனுடைய வரவை, இறைவனுடைய வார்த்தையை எடுத்து கூறுகின்றார், இடித்து கூறுகின்றார். அன்பர்களே, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இறை வார்த்தை நுழையும் போது மாற்றங்கள் உருவாகும். யோவான் சொன்னதை கேட்ட மக்கள், வரி வசூலிப்பவர்கள், வீரர்கள் இவர்கள் நடந்து கொண்டது ஒரு விதம். மதத்தலைவர்கள் வேறு விதமாக நடந்து கொண்டிருப்பார்கள் என்பதையும் கற்பனை செய்து பார்க்கலாம். இந்த வித்தியாசத்தை பார்ப்பதற்கு ஒரு உதாரணம் உதவி செய்யும். நல்லதொரு கண்ணாடிக்கு முன்னால நாம் நிற்கின்றோம். நமது உருவம் அதுல தெரியுது. கண்ணாடியில தெரிகின்ற உருவம் சரியாக இல்லை என்றால் என்ன செய்வோம்? அந்த உருவத்துக்கு சொந்தக்காரரான நம்மை சரி செய்து கொள்வோம். நம்முடைய தலைமுடியை சரி செய்வோம் அல்லது முகத்தை துடைப்போம். உருவம் சரியில்லை என்பதற்காக அந்த உருவம் தெரியும் கண்ணாடியை நாம் துடைப்பதில்லை. இதைவிட மோசமான ஒரு கற்பனை, கண்ணாடியில தெரிகின்ற அந்த உருவம் சரியில்லை என்றால் கோபத்தில் கண்ணாடியே உடைப்போமா? உடைத்தார்கள் அந்த மத தலைவர்கள். யோவான் வாழ்ந்த தவ வாழ்வு, அவருடைய போதனை எல்லாமே மத தலைவர்களுடைய முகமூடிகளை கிழித்து அவர்களுடைய உண்மை உருவத்தை காட்டும் கண்ணாடியாக இருந்தது. தங்களுடைய வாழ்வை சங்கடப்படுத்துகின்ற இந்த உண்மையை ஊமையாக்க அவர்களுக்கு தெரிந்த ஒரே வழி இந்த கண்ணாடியை உடைக்க வேண்டும். மத தலைவர்கள் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. உண்மையை ஊமையாக்க வேண்டும், வாழ்வை பிரதிபலிக்கும் கண்ணாடிகளை உடைக்க வேண்டும். தங்கள் வாழ்க்கையினுடைய உண்மை நிலையை காட்டிய யோவானிடம் மக்கள், வரி வசூலிப்பவர்கள், வீரர்கள் மீட்படைவதற்கான வழியையும் கேட்டார்கள். தங்கள் நிலையை அறிந்ததே இவர்கள் மீட்பு பாதையில் எடுத்து வைத்த முதல் அடி. இந்த தேடலை கூறுகின்ற நற்செய்திக்கு இப்போது செவிமடுப்போம்.
லூக்கா நற்செய்தி. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் போதித்துக் கொண்டிருந்த போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, இரண்டு அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார். வரி தண்டுவோரும் திருமுழுக்குப் பெற வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார். படைவீரரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள்.
புதியதோர் உலகம் மறுபடி உதயம்
அன்பு உள்ளங்களே, நற்செய்தியில் நாம் கேட்ட ஏக்கம் நிறைந்த ஒரு கேள்வி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் இறைவனை சந்திக்க என்ன செய்ய வேண்டும்? சாக்குத்துணி அணிந்து, சாம்பல் பூசி, சாட்டைகளால் உங்களையே அடித்துக்கொண்டு கடும் தவம் செய்யுங்கள். யோவான் இப்படி சொல்வார் என்று எதிர்பார்த்திருப்பார்கள் அந்த மக்கள். ஏன்னா யோவானே இத்தகைய கடும் தவங்களை செய்து வருகின்றவர். ஆனா யோவான் கூறிய பதில் மிக மிக எளிதான பதில். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு குட்டி கதை இது. உண்மை எங்கே என்று தேடி, அதை பற்றி கேட்டு கேட்டு பல ஆயிரம் மைல்கள் பயணம் மேற்கொள்கின்ற ஒருவர் கடைசியில அந்த உண்மை தன்னுடைய வீட்டு வாசல்ல இத்தனை ஆண்டுகளாக காத்து கிடந்தது என்பதை உணர்கின்றார் ஒருவர். பெரிய பெரிய தத்துவங்கள் வழியாக இறைவனை தேடிக்கொண்டிருக்கும் போது அந்த இறைவன் குழந்தையாக வந்து நம்முடைய மடியில் அமர்வதில்லையா? யூதர்கள் பல நூறு ஆண்டுகள் தேடிய அந்த இறைவன் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் வந்து பிறந்தபோது பெரும் அறிஞர்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. மாறாக ஏழை இடையர்கள்தான் முதலில் அடையாளம் கண்டுகொண்டனர். அதுபோலத்தான் இதுவும். மீட்படைய என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட அந்த மக்களுக்கு யோவான் தருகின்ற பதில்கள் மிக மிக எளிதானவை. இல்லாதவரோடு பகிர்ந்து வாழுங்கள், உள்ளதைக் கொண்டு திருப்தி அடையுங்கள், பேராசைப்படாதீர்கள், யாரையும் ஏமாற்றாதீர்கள். அன்புள்ளங்களே, இறுதியாக ஒரு சின்ன சிந்தனை. நாம் வாழுகின்ற இந்த 21ஆம் நூற்றாண்டிற்கு திருமுழுக்கு யோவான் வந்தால் அவரிடம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் கேட்டால் அவரிடம் என்ன பதில்கள் வரும்? மீண்டும் இதே பதில்கள்தான் வரும். வாழ்க்கையின் அடிப்படையான எளிமையான உண்மைகளை அறிந்து கொள்ள நம்முடைய மனதை இறைவன் மீண்டும் ஒரு குழந்தை உள்ளமாக மாற்ற வேண்டுமென்று அந்த குழந்தை இயேசுவிடமே மன்றாடுவோம்.
நீதியும் அமைதியும் முன்னோர்கள் செல்வமும் மீண்டும் மனிதரை அடைந்திடவே, இஸ்ராயேல் இனத்தின் வழியிலே மனுக்குலம் இறைவனின் ஆசியில் நனைந்திடவே. அன்பும் நன்மையும் மகிழ்ச்சியும் தந்திடும் ஆனந்த கிறிஸ்மஸ் மலர்ந்ததுவே. புதியதோர் உலகம் மறுபடி உதயம் பொன்னான இயேசுவின் வருகையில். தமக்கு கருணை வழங்கவே, உண்மை நீதியும் உலகில் மலரவே, நம்பிக்கையுடனே மனங்கள் மகிழவே, நமக்கென இறையருள் பொழிந்ததுவே.
மகிழும் ஞாயிறு குறித்த இன்றைய ஞாயிறு சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.